மோட்ச பயணி என்ற ஒரு புத்தகம், பிரபலமான புத்தகம், சில பேர் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதில் பரலோகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கையை ஒரு படமாக, ஒரு கதையாக அவர் எழுதியிருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு இந்த கிறிஸ்டியான், அவர் தான் அந்த மெயின் கேரக்டர். அவரும் நம்பிக்கை என்றவரும் பரலோகத்தை நோக்கி நேரான பாதையில் போகும்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு வஞ்சனையினால் அந்த பாதையை வழி தவறி போய் வேற வழியில் போயிடுறாங்க. போய் அங்கே எங்கேயோ போய் ஒரு சந்தேகங்கள் நிறைந்து அங்கே ஒரு சந்தேக கோட்டை அப்படின்றதுக்குள்ளே அந்த கோட்டைக்குள்ளே போயிடுறாங்க. போய் அங்கே ஒரு சோர்வின் ராட்சசன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சோர்வின் ராட்சசன் அவங்கள பிடிச்சி தர தரன் இழுத்துட்டு வந்து ஒரு சிறை இருளான சிறைக்குள்ளே அவங்கள போட்டு டஞ்சன் வாங்க, பூமி கீழே இருளாக இருக்கும், அந்த டஞ்சனில் போட்டு அடைச்சி வைத்துறான். அடைச்சி வைத்து அது ரொம்ப நாற்றம் பிடிச்ச, ரொம்ப இருளான, பயங்கரமான இடம். டெய்லி வந்து இந்த சோர்வின் ராட்சசம் வந்து அவங்கள அடி 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 அடின்னு அடித்து கீழே தள்ளி அவங்கள சோர்வாக சாகிற நிலைமைக்கு விட்டு போயிடுவான். அடிக்கு மேலே அடி, அடிக்கு மேலே அடி தான் வேலை டெய்லி அவனுக்கு. அந்த சிறையில் இதை டெய்லி அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பல நாட்கள் அந்த கிறிஸ்தியானோ அந்த நம்பிக்கையும் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இங்கே இருந்த நாட்கள்லாம் பெருமூச்சோடு நம்பிக்கையற்று தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சோர்வில் அவங்க தாழ்த்தப்பட்டதை, கசப்பாக பெருமூச்சோடு இருந்ததை அவர் எழுதுவார். இது ஒரு நாள் மோசமாக போய் போய் இப்படியே அந்த ராட்சசன் வந்து அவங்கள வந்து இப்படியே எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட அடி வாங்குவீங்க, இன்னமே என்ன இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை, இப்படி வாழ்றதை விட நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு அந்த சோர்வில் அவங்களை தற்கொலை பண்ணிக்கும்படிக்கு அவங்கள ஏவி விடுவான். தற்கொலை பண்ணிக்கங்க, தற்கொலை பண்ணிக்கங்க. அதை அவங்க செய்யாத அவங்க தயங்கிட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு பள்ளத்தாக்கில் பல மண்ட ஓடுகள், ஆயிரக்கணக்கான மண்ட ஓடுகள் காமிச்சு பாருங்க, அங்கே என்னால் சிறைப்பிடிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இப்படியே அடி வாங்கி அடி வாங்கி எப்படி இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனாங்க பாருங்க, நீங்களும் அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி அந்த ராட்சசன் அவங்கள மிரட்டி திருப்பி நல்லா போட்டு அடிச்சுட்டு நாளைக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் செத்துருக்கணும், இல்லைனா நானே உங்களை சாவடிச்சிருவேன்னு போயிடுறேன். அப்போ கிறிஸ்தியானோ நம்பிக்கையோ மன உடைஞ்சி போய் நம்ம என்ன செய்கிறது, இந்த சோர்வின் ராட்சசங்கிட்ட அடி வாங்குற பதில் செத்து போகிறது நலம் இல்லையா, இந்த ஒரு சிறையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற பதில் கல்லறையில் இருக்கிறதே எவ்வளோ பெட்டரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு வேதனையோடு ஜபம் பண்ணுறாங்க அந்த கிறிஸ்தியானோ அந்த நம்பிக்கையும். அப்போ தான் கிறிஸ்தியான் கண்ணு திறந்த மாதிரி அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்தேன், எத்தனை நாட்கள் இந்த சந்தேகம் என்ற கோட்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இந்த சோர்வின் ராட்சசங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோமே, எவ்வளோ முட்டாள் நம்ம, இந்த சிறையிலிருந்து வெளியே போகிற சாவி நம்ம ஜோபிலியே இருக்குது அது நமக்கு தெரியாமல் இருக்கே, இந்த சிறையிலேருந்து வெளியே போகிற சாவி வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து நம்ம திறந்தோம்னா எந்த சிறையும் திறந்து சுதந்திரமாக சந்தோஷமாக நம்ம வெளியே போயிருக்கலாமே, ஏன் அனாவசியமாக அடி வாங்கிக்கிட்டு இப்படி சோர்வில் இருந்தோன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தம்ன்ற சாவியை எடுத்து திறந்து வெளியே வர்றாரு, சந்தோஷமாக வெளியே பாடிக்கிட்டு போகிறார். இது ஒரு படமாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுபவப்பட்ட நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோர்வு சந்தேகங்கள் நம்மளை எப்படி சில நேரங்களில் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நம்மளை சந்தேகம்ன்ற கோட்டைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு சோர்வுன்ற ராட்சசம் கையில் மாட்டின மாதிரி சோர்வு சோர்வு சோர்வு, காலையில் எழுந்திரிச்சா மூடே இல்லை, டிஸ்கரேஜ், அந்த சோர்வில் முழுகி போய் டிப்ரெஷன் என்னக்கூடிய மனத்தளர்ச்சி என்னக்கூடிய ஒரு சிறைக்குள்ளே நாம் மாட்டிக்கிறோம். என்ன செய்கிறதுன்னு செயலற்றவர்களாக நாம் போய்விடுகிறோம். இந்த பகுதி இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்குது, சந்தேகம்ன்ற விஷத்தை காண்டி நம்ம மனசில் நம்ம இடம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பலத்தையும் அது உறிஞ்சிடுது, உறிஞ்சி நம்மளை செயலற்றவர்களாக செய்து விடுகிறது. தொடர்ந்து நம்ம யூஸ்லெஸ்ஸு, நம்ம வாழ்க்கை யூஸ்லெஸ்ன்னு சொல்லி நம்மளை சோர்வாக்கி அது அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரே சாவி என்ன, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம் பாருங்களேன். விசேஷமாக ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பாதிப்பு. எனக்கு இந்த சோர்வின் ராட்சசம் வந்து சண்டே சண்டே அவங்க வீட்டுக்கு வருவான். சண்டே சண்டே நான் காலையில் வாரெல்லாம் படித்து ப்ரிப்பேர் பண்ணி காலையில் ஒரு பிரசங்கம் இங்கிலீஷ் முடித்து தமிழில் முடித்து அதுக்கப்புறம் ஈவினிங் முடித்த உடனே உடம்பில் நிற்க கூட முடியாது. அப்படி சோர்வடைந்து போய் தலாடிக்கிட்டு வீட்டுக்கு போய் படுத்த உடனே இவ்வளோ படித்து இவ்வளோ பிரசங்கம் பண்ணி என்ன யூஸ், என்னத்தை சாதிச்சு? இதை கேட்டு யாராவது திருந்துவாங்களா? யாராவது இதனால் ஏதாவது ஆகப்போதா? சும்மா அனாவசியமாக அலட்டிக்கிறிய, என்னத்துக்கு இதெல்லாம், இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு பல விதமான சோர்வுகள் நம்ம மனசில் அது இடம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா இதை கேட்டு எந்த திருந்த போது எந்த சபை உருப்பட போகுது, ஏன் இதெல்லாம் இவ்வளோ ஒன்று அலட்டிக்கிற, எவ்வளோ டயர்ட் ஆகுறேன்னு. அதுக்கு தாண்டி நான் இடம் கொடுத்தேன்னா என்ன ஆகும், அடுத்த வாரம் புல்பெட்டில் என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க இல்லைங்களா. இடம் கொடுத்தோன்னா அது நம்மளை விடாது. அந்த சோர்வின் ராட்சசன் நம்மளை செயலற்றவர்களாக நம்மளை செய்திடும். அது நம்மளுக்கு ஒரு விஷம் மாதிரி நம்ம மனசில் இடம் விட்டோன்னா அது நம்மளை விடாது பாருங்களேன். இது சுவிசேஷ பணியை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எப்படி நம்ம ஒரு கிரேட் கமிஷன் சர்ச்சாக ஆகிறது அப்படின்னு ஆறு பிரசங்கத்தை இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். உங்களில் சில பேர் இதை கேட்கும்போதே இந்த பிரசங்கத்தினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படலை, இதை பற்றி எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கலைன்னா என்னத்துக்கு தெரியுமா காரணம், சோர்வின் ராட்சசன் உங்கள் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறதுனால தான். ஏன் நீங்கள் ஆறு பிரசங்கத்தை எடுங்க, 600 பிரசங்கத்தை எடுங்க, ஒரு யூஸ் இல்லை. யார் காஸ்பிளை கேட்டு யார் நம்ப போகிறாங்க, யூஸ்லெஸ் அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல காஸ்பிளை. அதோ நான் சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல, நானே ஒரு யூஸ்லெஸ்ன்னு ஒரு சோர்வின் விஷம் உங்கள் மனசில் நிறைஞ்சதுனால தான் அது ஒரு பயணமும் இல்லாமல் போயிடும். இந்த ஆறு மெசேஜஸ்ஸு இல்லை சில பேர் நீங்கள் ஒரு வேளை கேட்டு சில பேர் என்கரேஜ் ஆகிருக்கலாம், ஆமாம் இனிமேல் காஸ்பிளை ஷேர் பண்ணணும் போது போய் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டு மூணு பேர்கிட்ட காஸ்பிளை ஷேர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்றும் சரியாக ரியாக்ஷன் இல்லாத போது என்ன யூஸ், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனியா வீட்டுக்கு வந்தியா வேலையை பார்த்தியான்னு விட்டு காஸ்பிளை ஷேர் பண்ணுறேன் அதை ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் நடக்கிற வேலை இல்லைப்பா. கிரேட் கமிஷன் சர்ச் எல்லாம் நீங்களாவது ஆகுது, ஐயோ விடு அப்படின்ற சோர்வின் ராட்சச உங்களையும் அப்படி ஆட்கொள்ளலாம். ஆகவே சோர்வின் ராட்சசன் நம்மளையும் சுவிசேஷ பணியில செயலற்றவர்களாக செய்யறது. எத்தனையோ சபைகள் ஆர்வத்தோடு காஸ்பிளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க அதெல்லாம் நிறுத்திட்டதுக்கு ஒரே காரணம் என்ன, டிஸ்கரேஜ்மெண்ட். சுவிசேஷ பணியில வருகிற சோர்வு, அந்த சோர்வின் ராட்சசன் உண்மை நம்மளை அவன் ஆட்கொண்டானா போச்சு, செயலற்றவர்களாக நம்மளை செஞ்சிருவான். அவனுடைய சந்தேகம் என்ற கோட்டையில் வைத்து நம்மளை அடித்து 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 மனோ தளர செய்திருவான், டிப்ரெஷனில் நம்மளை ஆழ்த்திடுவான். ஆகவே இந்த நம்ம ஒரு கிரேட் கமிஷன் சர்ச்சாக எப்படி ஆவறதுன்ற தலைப்பில் படித்து வந்த பாடத்துக்கு ஒரு கன்க்ளூஷனாக ஒரு இன்னைக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது காஸ்பிள் வேலையில், டிஸ்கரேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கடைசி மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆறு மெசேஜில் என்ன படித்தோம் அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஐயோ பாஸ்டர் ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்க, போர் அடிக்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். எனக்கும் ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப போருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ரொம்ப போர் சொன்னதை என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும், புதுசாக சொல்லணும். ஆனால் ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் லேர்னிங். ரிப்பீட் பண்ணலன்னா நம்ம படிச்சுக்க மாட்டோம். நம்ம மறக்கிற மக்கள் நமக்கு ரிப்பிட்டேஷன் தேவை, ரிப்பீட் பண்ணணும். இப்போ கேளுங்க, ரிப்பீட் பண்ணாது தான் ஞாபகம் இருக்கும். அதனால தான் நானும் எனக்கும் பிடிக்கல உங்களுக்கும் பிடிக்கலன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன், அது அவசியம். ஆகவே வெரி சுருக்கமாக கடைசி வாட்டி நம்ம ஆறு செய்தியில் என்ன படித்தோன்னு சுருக்கமாக நான் சொல்கிறேன். மத்தேயுவை முடித்து நம்ம ஒரு ஆண்டவருடைய பிரதான கட்டளை சபையாக மாறணும் போது என்ன படிச்சுக்கிட்டோம், முதலாவது படி, மூணு படிகளை படித்தோம். ஆயத்த படிகள் இதெல்லாம் ஒரு வேர் மாதிரி, இது இந்த வேர் இருந்தால் தான் மரம் வளர்ந்து கனி கொடுக்கும். என்ன ஆயத்த படிகள், இந்த உலகத்தின் மக்களை நாம் பார்க்கும்போது இயேசுவுடைய கண்களாக வேத கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த மக்களை பார்க்கணும். நம்ம மக்களை எப்படி பார்க்கறது, இவன் நல்லா இருக்கிறான், இவன் கொஞ்சம் நல்லா பேசுகிறான், இவன் கொஞ்சம் நல்லவன், அப்படி இப்படின்னு தான் நம்ம சுயநல பார்வையில் தான் மக்களை பார்க்குறோம். இவங்ககிட்ட பேசலாம் போலகுது, அவன் ரொம்ப மீன், அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு ஒவ்வொரு மனுஷனும் கடவுள் சாயலா சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமில் நாசமாய் போய், ஆனாலும் அவர்கள் நாசமாய் போயிருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் என்ற விதத்துல தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். கடவுளுடைய கிருபை அவங்கள ரட்சிக்க முடியும், தே ஆர் சேவபிள் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரையும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாம ஒன்றும் வராது. ரெண்டாவதாக என்ன படித்தோம், அவங்கள நம்ம பார்க்கிறது ஒரு பக்கம் இருக்க, அவர்கள் நம்மை பார்க்கும்போது இயேசுவுடைய கிருபை, மாத்துகிற கிருபை நம்ம வாழ்க்கையில பார்க்கும்படி நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சுக்கணும். அதுல ஏழு காரியங்கள் எப்படி செய்யறது, ஏழு காரியங்களை பார்த்தோம். என்ன, முதலாவது நம்ம பொதுவா எப்ப பாரு, எல்லா மனிதருக்கு மேல ஒரு அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும், உண்மையான அன்புள்ளவர்களாக. ஒருத்தர் பக்கத்து வீட்டில் எதிர்க்க வீட்டில் பார்த்தா கூட நானே உணர்றேன், அவங்கள பார்க்கும்போது நம்ம எத்தனை வாட்டி ஹாய் சொல்கிறோம், எத்தனை வாட்டி அவங்களை க்ரீட் பண்ணுறோம், ஒரு சிரிச்ச முகமாக கொஞ்சம் நேரம் பேசுகிறோம். போகிறது வர்றது நம்ம வேலையாச்சும்னு இருக்கிறது, தட்ஸ் ராங். அப்படியெல்லாம் நம்மளை மாற்றிக்கணும். உண்மையான அன்புள்ளவர்கள் போல எல்லாருக்கிட்டையும் நம்ம நடந்துக்கணும், அவங்க மேலே ஒரு அக்கறை உள்ளவர்கள் போல நம்ம நடந்துக்கணும், முதலாவது. ரெண்டாவது, ஒரு மகிழ்ச்சி உள்ள மக்களாக, சந்தோஷம் உள்ள மக்களாக. ஏன், பரிசுத்தாவின் முதல் ரெண்டு கனிகள் என்ன, அன்பு சந்தோஷம் இல்லைங்களா, அது ரெண்டு பிரதானமா இருக்கணும். அதுக்கப்புறம் அஞ்சு எஃப் நம்ம பார்த்தோம், சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கைனா நம்ம குடும்பம் சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நடந்து கொள்ளும்படிக்கு நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய பரிசுத்த தூய்மை, பாலிய தூய்மையை நம்ம உண்மையை இருக்கணும். நம்முடைய ஃபைனான்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தோம். சாப்பாடு விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், முதல் நாளை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும்னு இது ரெண்டாவதாக பார்த்தோம். இயேசுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கு, வேலை செய்துக்கிட்டு இருக்குன்னு காட்டணும். மூன்றாவதாக பரிசுத்தாவிக்காக ஊக்கத்தோடு விடாமுயற்சியின் ஜபம், நாம் செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷ பணியிலையும் பரிசுத்தாவின் பிரசன்னம் இருக்கணும். அவர் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்ற சார்ந்து அவருக்காக ஊக்கத்தோடு ஜபிக்கணும். மூணு படிகள், போன வாரம் இந்த படிகள், இந்த ஆயத்த படிகள்லாம் விட்டு ஆக்சுவல் சுவிசேஷ வேலைனா என்னன்னு பார்த்தோம். என்ன, இவாஞ்சலிசம் ஒர்க், எப்படி அந்த ஒர்க்னா, முதலாவது அந்த வேலை என்ன, அதை செய்யறது தர்ம காரியங்கள் அதெல்லாம் இல்லை, முதல் சுவிசேஷ வேலைனா காஸ்பல் ஒர்க்னா வார்த்தைகளை சம்பந்தப்பட்டது. ஓகே, ஒரு காரியத்தை வார்த்தைகளை கொண்டு அறிவிப்பது தான் சுவிசேஷ வேலை. வார்த்தைகள் அதனோட முக்கியத்தை பார்த்தோம், அதனோட மூலம் என்ன, வேத வார்த்தைகள் இல்லைங்களா, நம்ம நினைச்ச வார்த்தைகள்ல வேத வார்த்தைகளை அறிவிப்பது தான். சுவிசேஷத்தின் அஞ்சு பாகங்களை பார்த்தோம், என்னங்க சொல்லணும், காஸ்பல் சொல்லணும்னா என்ன சொல்லணும், முதலாவது அஸ்திபாரம், கடவுள் யார், மனுஷன் யார், மனுஷன் எந்த நிலைமையில இருக்கிறான், அந்த அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு மையமான சத்தியம், கிறிஸ்து யார், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அதை சொல்லி அதுக்கு, அதனால எனக்கு எங்க என்னங்க கிறிஸ்து என்னென்ன செஞ்சிருக்கட்டும், சிலுவையில் மறைச்சிருக்கட்டும், அதனால எனக்கு என்னன்னு மக்கள் கேட்கும் போது கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம சொல்லணும். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு வருகிற பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நீதிமானாக்குதலும் கடவுளுடைய பிள்ளையா தத்தெடுத்து கொள்ளப்படுகிற ஆசீர்வாதங்களை அவங்கள வாய் ஊற மாதிரி எடுத்து சொல்லணும். என்ன ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இல்லையே என்ற விதத்தில் அதை எடுத்து சொல்லணும். இந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சுவிசேஷ நிபந்தனைகளை, மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும்னு சொல்லணும். கடைசியாக அதை, இதெல்லாம் தெரியாம என்ன ஒரு முட்டாளாகிற பாரு, எனக்கு எவ்வளவு தெரியுது பாரு என்ற அகங்காரத்துல பேசாம வேண்டுதலோடு பேசணும், ஒரு அன்போடு, வேண்டுதலோடு, ஆண்டவருடைய அன்போடு நம்ம பேசணும். ஓகே, இன்னைக்கு செய்தி, நான் சொன்ன மாதிரி இந்த பணியில நமக்கு உடனடியாக இதை செய்து முடிச்ச உடனே அப்பாட காஸ்பிள் கிரேட் கமிஷன் பாடம் முடிஞ்சு போச்சு, இதோடு அதை மறந்துடுவோன்னு நம்ம அதில் சோர்வடையாத படிக்கு, இந்த பணியில் தொடர்ந்து நாம் இருக்கும் படிக்கு, அந்த சோர்வின் விஷம் நம்மளை ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தடுப்பூசியாக இருக்கணும். தடுப்பூசி என்ன செய்யும் தெரியுங்களா, ஆன்டிடோட்டுன்னுவாங்க. நமக்கு ஒரு விஷம் கிஷம் சாப்பிட்டோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மருந்து கொடுப்பாங்க, அந்த விஷத்தினுடைய பாதிப்புக்கு விரோதமாக வேலை செய்து அந்த விஷத்தை குறைக்கும்படி. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சோர்வை, ஐயோ காஸ்பல் வேலையாவது வந்து அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த சோர்வை எடுக்கும்படி ஒரு தடுப்பூசியாக, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை செய்து சோர்வடைகிற சோர்வு வரும்போது ஒரு ஒரு வேக்சினாக இது வேலை செய்யணும். ஓகே, மூணு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நான், மூணு இன்ஜெக்ஷன்ஸ் இது. ஏன்னா கொரோனாவில் ஒன்று ரெண்டு எடுத்தால் பத்தாது இல்லைங்களா, த்ரீ ஷார்ட்ஸ் வேணும். அந்த மாதிரி இந்த சோர்வு பயங்கரமான சோர்வு நம்ம எல்லாருக்கும் பாதிக்கும், நம்ம எல்லாருக்கும் வரலனாலும் வரும். அதுக்கு த்ரீ இன்ஜெக்ஷன்ஸ் தேவை. முதலாவது, நாம் செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷ பணியிலையும், சின்னதோ பெருசோ எல்லா பணி முயற்சிகளும் நிச்சயமாக இறுதியாக வெற்றி அடையும். முதலாவது. இரண்டாவதாக, சுவிசேஷ பணி ஒரு நீண்ட கால தன்மையுடைய பணி என்ற யதார்த்தத்தை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக வெற்றி அடையும் தெரிஞ்சு, அது ரொம்ப நாள் எடுக்கும்னு தெரிஞ்சா அந்த பணியை நாம் ஒரு காலம் விட்டு விடாம விடாமுயற்சியா சோர்வு இல்லாம செய்யற வைராக்கியம் உறுதி நமக்குள்ள இருக்கும். ஓகே, இந்த மூணு தலைப்புல பார்ப்போம். ஆகவே சோர்வால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளே, நீங்கள் எல்லோரும் வாருங்கள், இந்த மூணு ஊசியை குத்திக்கிட்டா அந்த சோர்வுல இருந்து தப்பிச்சிருக்கலாம். முதலாவது இன்ஜெக்ஷன், நாம் செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷ முயற்சி, எந்த முயற்சியாவது இருக்கட்டும், ஒருத்தனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கறதாகவும் இருக்கட்டும், ஸ்மால் எஃபர்ட், சின்ன முயற்சியும் காஸ்பலுக்காக ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக அது வெற்றி, அதுக்கு பலன் இருக்கிறது, பலன் இருக்கிறது என்ற வைராக்கியம் நம்மளை நிரப்பும் போது ஏங்க சோர்வு நம்ம கிட்ட வருது, ஏன் சோர்வு வருது? அது பல வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன் முதலாவது பார்த்தோம்னா, கடவுள் நித்தியத்தில் தான் ஆணை எடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் அவருடைய டிக்ரின்னு பார்க்கிறோம். அவர் ஆணை எடுத்து என்ன தீர்மானித்திருக்கார், ஒரு மக்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த மக்களுக்காக தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன், ரட்சிப்பை மீட்பை சம்பாதிக்கிறதுக்கு அனுப்புவேன் ஆணை எடுத்திருந்தார். அந்த ஆணையின்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வந்த தேவன் அந்த அவருடைய மீட்பின் பணியை அறிவிப்பதன் மூலமாக திப்ப உறுதியாக மக்களை அழைத்து ரட்சிக்கிறேன் உறுதி எடுத்திருக்கிறார். அவருடைய ஆணையின்படி இயேசு கிறிஸ்து வந்த தேவன் இப்ப கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் உண்டுன்னு பரலோகத்துல உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவருடைய பிரதான பணி என்ன தெரியுமா, எதுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார், எதுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்? முதலாவது அவர் அர்ப்பணித்திருக்கிறது எதுக்கு, தேவனுடைய நித்திய மீட்பை சம்பாதித்த இயேசு மிக பலமான வார்த்தைகள் அவர் இங்க சொல்லிட்டு போயிருக்கார். தான் என்ன செய்ய போறேன், தான் மரித்து பரலோகத்துக்கு போய் அவர் என்ன வேலை செய்யறாராம், இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். மத்தேயோ 16:16 வசனத்தை பாருங்களேன், அவர் அந்த வசனத்துல மிக பலமான, மிக அதிகாரம் உள்ள, வானத்திலையும் பூமியும் சகல அதிகாரம் உள்ள தேவகுமாரனுடைய ஆணை இதுதான் என்ன சொல்றாரு. சீமோன் பேதுரு, அவர் இந்த பகுதி நமக்கு தெரியும், என்ன யாருன்னு மக்கள் சொல்றாங்க போது சீமோன் பேதுரு பதிலாக, சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து மிக பலமான வார்த்தைகளில் ஒரு ஆணை எடுக்கும்படிக்கு, நான் இதைத்தான் செய்ய போகிறேன், என் மீட்பின் பணியை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போய் சகல அதிகாரம் உள்ள தேவனாக நான் எதற்கு என்னை அர்ப்பணிக்க போகிறேன், நான் என் சபையை கட்டுவேன். அந்த சபையை கட்டுற பணியில் இந்த உலகத்தில் எந்த காரியமும் அந்த பணியை தோக்கடிக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள், ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம், ஒரு அரசாங்கம் விடுங்க, எல்லா தீமையான அரசாங்கத்தை நடத்துகிற பாதாளத்தின் வாசல், நரகத்தின் அட்டு, எல்லா மொத்த கூட்டமும் சேர்ந்தாலும், அதோட வல்லமைகள் சேர்ந்தாலும் என்னுடைய பணியை தோல்வி அடைய வைக்க முடியாது. நான் என் சபையை கட்டுவேன், என்று அவர் சொல்லி ஆணையோடு சொல்றார். பேதுருவே நீ ஒரு கல், நீ சொன்ன கல்லு, நீ கல்லுன்னும் போது பேதுரு மேல கட்டுறேன் இல்லை, பேதுரு சொன்ன அறிக்கை இல்லைங்களா, நீ கிறிஸ்து அப்படின்னார். கிறிஸ்துனா என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாவாக தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து நான் சொன்னீரே. அந்த கல்லின் மேல, அந்த அறிக்கையின் மேல, ஆசாரியனாக நான் எருசலேம் போயிட்டு இருக்கிறேன், எருசலேம் போய் நான் பாடுபட்டு என்னுடைய பலியை செலுத்தி அந்த பணியின் மூலமாக நான் யாரு, மேசியாவாக கிறிஸ்துவாக நான் என்ன செய்தன்ற செய்தியை அறிவிப்பதன் மூலமா, அந்த அறிக்கையின் மூலமாக என் சபையை நான் கட்ட போறேன். அதன் மூலமா தான் அந்த செய்தியை நான் யாரு, நான் என்ன செய்தேன்னு மக்கள் போய் அறிவிக்கும் போது அந்த அறிக்கையின் அடிப்படையில நான் என் சபையை கட்டுவேன். அந்த சபையை அந்த செய்தியின் மூலமா தான் மக்களுக்கு மறுஜன்மம் கொடுத்து அவர்களை அழைத்து என் சபையை நான் கட்டுவேன். அதை பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. நான் அந்த சபையை கட்டுறது எவ்வளவு ஊர்ஜிதமானதுன்னா, அதுக்காக நான் எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், எருசலேம்ல போய் பாடுபட்டு மரித்து சிலுவையில நரகாதி நரகங்களை அனுபவிக்க போறேன். எந்த அளவுக்கு உறுதியா நான் நிச்சயமா கட்டுவேன், அந்த அளவுக்கு உறுதியான அவ்வளவு அளவுக்கு நான் உறுதியா இருக்கிறேன், அதுக்காகத்தான் நான் சிலுவையை நோக்கி போறேன். யோசிச்சு பாருங்களேன், இயேசுக்கு இருந்த தீர்மானம், இயேசுக்கு இருந்த தீர்மானம், நான் என் ரத்தத்தை சிந்தி அவர்களுக்காக நரகத்தை நான் குடிக்க போறேன். ஏன், என் பாடுகள் மூலமாக என்னுடைய பணி அவ்வளோ பாடுபட்டு பணி செய்து வாங்குற ரட்சிப்பு வீணா போகுமா, என் பணி வீணா போகுமா, இல்லை, என் சபையை நான் கட்டுவேன். அதுக்கு விரோதமா எது வந்தாலும் அதை தோக்கடிக்க முடியாது அந்த பணியை, இது என்னுடைய தெய்வீக ஆணை. பாருங்களேன், நீ செஞ்ச அறிக்கை நான் கிறிஸ்துன்ற அடையாளத்தில் அந்த சபையை கட்டுவது. இங்க தவறழைக்காத தெளிவாக அதிகாரபூர்வமாக இயேசு தான் தன் சபையை கட்டுவேன்றார். எருசலேமுக்கு நான் போவது எப்படி உறுதிதமோ, நான் எப்படி நான் இந்த தேவகுமாரனாக வந்தது உண்மையோ, என் சபையை கட்டுவதும் உண்மை, அது நிச்சயமாக நடக்கும். அதை வந்து ஒரு விரோதமான பிரதேசங்களா இருக்கட்டும், ஏன் பாதாளத்தின் ஒளிமுக வாசல்ன்றாரு, ஏன் அதை கட்டுறது தடை வரும், அதை கட்டுறது ஈஸியா இருக்காது, அதை கட்டுறதுக்கு இந்த உலகமும் பாதாளமும் ரொம்ப முயற்சி பண்ணோம் தடை பண்றதுக்கு, ஆனா அது ஜெயிக்க முடியாது, கடைசியில நான் தான் ஜெயிப்பேன், அது மேற்கொள்ள மாட்டாது, நான் தான் மேற்கொள்ளுவேன். பாதாளத்தின் மொத்த வல்லமைகளும் அதை தகர்க்க பார்த்தாலும் கடைசியில என் வேலை தான் வெற்றி அடையும், நான் என் சபையை கட்டி முடிப்பேன். உலகம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணலாம், யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இவ்வளோ ஊர்ஜிதமாக பரலோகத்துக்கு ஏறி போய் நான் இந்த பணிக்கு என்ன அர்ப்பணித்து செய்ய போறேன்னும் போது, அந்த பணி இயேசு எந்த பணிக்கு தன்னை அர்ப்பணித்திருக்காரோ அந்த பணியை செய்கிற முயற்சியில நீங்களும் நானும் ஒரு சின்ன காஸ்பிள் ட்ராக்கை கொடுக்குறோம். ஒரு யாருக்கோ ஒரு காஸ்பிள் நம்ம உளறிக்கிட்டோ புலம்பிக்கிட்டோ எவ்வளோ தயக்கத்தோட காஸ்பிளை சொல்லுவோம், அந்த முயற்சி தோல்வி அடைய முடியுமா, தோல்வி அடைய முடியுமா, யோசிச்சு பாருங்க. அந்த முயற்சி எப்படி நீங்களும் நானும் சோர்வை நம்ம மனசுல இடம் கொடுக்கலாம், இயேசு இவ்வளோ ஊர்ஜிதமாக ஒரு காலம் நான் செய்கிற பணி தோல்வி அடையாதுன்னு இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கும் போது, ஏன் இந்த உலகத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரே பணி அதுதாங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லா ராஜ்யங்களும் அரசாங்கங்களும் ராஜ்யங்களும் கம்பெனிஸும் எல்லாமே மண்ணோடு மண்ணா போகுது, ஆனால் ஒரே வெற்றி சிறந்த ஒரே பணி என்ன தெரியுமா, அவர் சபையை கட்டுற பணி, சுவிசேஷ பணி தான் வெற்றி சிறக்க போகுது, வேற எல்லாமே அழியத்தான் போகுது, எல்லா நூற்றாண்டிலையும் வெற்றி சிறக்கிற பணி. ஆகவே ஒருவேளை இந்த உறுதியாக இயேசு இவ்வளோ சொல்லியிருந்தாலும் நமக்கு என்ன, இந்த ராட்சசன் வந்து சோர்பின் ராட்சசன் வந்து அவர் கட்டுவாருங்க, நம்மளை வச்சு கட்டுவாரா, நம்மனால முடியுமா அப்படின்னு நமக்கு சோர்பாவம் கொடுக்க பார்க்கலாம். நம்மளை மாதிரி பலவீனமான ஆளுங்களை வைப்பாரா அவர், அந்த சபையை யார் மூலமா கட்டுவேன்னாரு, தேவ தூதர்களை அனுப்பி கட்டுறேன்னாரா, இல்லை, பேதுருவே உன்ன வச்சு, உன்ன மாதிரி ஆள், பேதுரு யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா, இப்பத்தான் வாயை திறந்து கிறிஸ்துன்னாரு, அவர் சிலுவைக்கு போறேன்னு உன்னை என்ன பண்ணாரு, சபையை கட்டுறதுக்கு ஃபுல்லு தடையை பண்ணிட்டார் அவர். இயேசு சிலுவைக்கு போனாதான் சபையை கட்ட முடியும், ஆண்டவரே நீங்க போவே கூடாது, சபையை கட்டுறதுக்கே தடையா வந்துட்டார். இப்பதான் பரலோகத்துல இருந்து என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். எந்த வாய் பரலோக வார்த்தைகளை சொல்லிச்சோ அடுத்ததாக நரக வார்த்தைகளை, பிசாசே என்னை விட்டு அகண்டு போனார். என்ன ஒரு கேரக்டர்! அவரெல்லாம் அவரு தான் லீடர். ஏன் அப்படி வச்சிருக்காருன்னா, இப்படிப்பட்ட பலவீனமான ஆட்களை பயன்படுத்தி தான் நான் என் சபையை கட்டுவேன். என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்! யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, உங்களுக்கு பரலோக திறவு சாவியை கொடுக்க போறேன். நீங்க யாருக்கு காஸ்பல சொல்லி அவங்க ஒருவேளை ஆண்டவரை ஏத்துக்கொண்டு வந்து சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேர்ந்தாங்கன்னா அவங்கள பரலோகத்துல நான் சேர்த்துக்கிறேன். பரலோக திறவுகோல் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது பேதுருக்கு மாத்திரம் இல்லை. 18வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 12 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக சபைக்கு வந்த அதிகாரம் நம்மளை வச்சா? ஆமா, இயேசுவை பத்தி சொல்ல வேண்டிய இடத்துல தயங்கிக்கிட்டு அவரை 3 தடவை மறுதளிச்சுட்டு வர நம்மள மாதிரி ஆளுங்களை வச்சான். ஆமா, உங்கள மாதிரி ஆளுங்களை தான். இயேசுவை பத்தி சொல்றதுக்கும் வெக்கம், இயேசுவை பத்தி ஏதாவது முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சோம்பேறிங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுத்தான் நான் கட்டுறேன்ற. யோசிச்சு பாருங்களேன், உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுத்தான் என்னுடைய மகா பெரிய நான் சபையை கட்டுவேன். இயேசு தேவகுமாரனுடைய ஆணைங்க இது. நான் என் சபையை கட்டுவேன், அண்ட சராசரத்தில் ஒரு வல்லமையும் அந்த பணியை நிறுத்த முடியாது, தோல்வி அடைய செய்ய முடியாது. அவர் அவ்வளோ வாக்குத்தத்தம், அதாவது நம்மளை மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம பயங்கள், நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவங்கள் சோர்வுகளுக்கு மத்தியில் நம்மளை தான் பயன்படுத்தி கட்டுவேன். எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் அது இருக்கணும். உயிர்த்தெழுந்த மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய முழு அர்ப்பணிப்பே இந்த நேரத்தில் அவர் சபையை கட்டுறது தான். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு பணி நிச்சயமாக வெற்றி அடையும்னா எந்த பணியாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மேல்பார்வை எத்தனையோ பணிகள் வெற்றி அடையுதுன்னு நினைக்கலாம். அந்த அவர் சபையை கட்டுகிறேன்ற பணியில் ஒரு சின்ன முயற்சிகளை செய்கிற நாம் அந்த முயற்சியை எப்படி தோல்வி அடைய முடியும்? உங்களுக்கு புரியுதுங்களா? நிச்சயமாக அதுக்கு வெற்றி, இந்த வசனத்தை நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா நிச்சயமாக அதுக்கு வெற்றி இருக்க முடியும். இரண்டாவதாக, முதலாவது இயேசு தன் சபையை கட்டுவதற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இரண்டாவதாக, இயேசு தன் இரத்தத்தினால் வாங்கிய ஆடை சேர்ப்பதற்கு அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறார். யோவான் 10:16 எடுத்துக்கலாம். யோவான் 10:16 அந்த இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகள் எனக்கு உண்டு. தொழுவோன்னும் போது அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜாதிய மக்களை பார்த்து, தேசத்தை பார்த்து சொல்றாரு. இந்த தேசத்துல மாத்திரம் இல்ல, வேற தேசத்திலையும் ஜாதியிலையும் கோத்திரத்திலையும் பாஷையிலையும் என்ன இருக்கான்? வேறே ஆடுகள் எனக்கு உண்டு, அது என்னுடையவைகள். ஆல்ரெடி நித்தியத்தின் ஆலோசனையில உடன்படிக்கையில பிதா, இது உன்னுடைய ஆடுகள் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். ஈவாக அது என்னுடைய ஆடுகள். அந்த ஆடுகளுக்காக நான் சிலுவைக்கு என் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்ன தேவன், அது எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். எப்படி ஆண்டவரே கொண்டு வர போறீங்க? அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். நித்தியத்தில் எனக்கு தேவன் சில மக்களை கொடுத்துருக்கிறாரு. அவர்களுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அவர்களுக்காக என் உயிரையும் கொடுக்க போறேன். அவங்க செஞ்ச யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நீதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஒரு பாவமும் செய்யாம ஒரு பரிபூர்ண நீதியை சம்பாரிச்சிருக்கிறேன். அவங்களுடைய செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் என் மேல் எடுத்துக்கிட்டு என் உடம்புல உணர்ந்த ஒரு தாய்க்கு தன் பிள்ளைய பெற்றுட்டு அந்த புள்ள காணாம போச்சுன்னா அந்த பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு என்ன முயற்சி எடுக்கும் அந்த தாய்? ஓயுமா அந்த புள்ள கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ இது இருக்கும். இயேசு வந்து என்ன சொல்றார்? நித்தியத்திலேயே என்னுடைய பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் செய்கிற காலமெல்லாம் செய்கிற எல்லா பாவத்தையும் என் உடம்புல நான் அவருடைய வேதனைகளை சுமந்து அதுக்கு பரிகாரம் வாங்கியிருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை முடிச்சு அந்த பணியை முடிச்சிருவேன். அந்த பணியை முடிச்ச தேவன் அவர்களை கூப்பிடாம இருப்பாரா? அவர்களை சேர்க்காம இருப்பாரா? அதைத்தான் அவர் சொல்றார். அவர்களுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன், அவர்களுக்காக நரகாதி நரகங்களை நான் குடித்து அவர்கள் என்னுடைய பலியின் மூலமா அவர்களை ரட்சிக்கப்பட போறேன். அவர் என்ன சொல்றார், அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். அவருடைய தீர்மானத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு தாயுடைய தீர்மானம், என் பிள்ளைய நான் கண்டிப்பா பிடிச்ச பிடிப்பேன்ற மாதிரி என் நாடுகளை நான் நிச்சயமா கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். நித்திய மீட்பு அவர்களுக்காக சம்பாரிச்சிருக்கிற எவ்வளவு நித்திய தீர்மானத்தோடு அவர் சொல்லியிருப்பாரு. இது அவருடைய ஆணை. மத்தேயு 16 எப்படி நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன தேவன், என் ஆடுகளை நான் கொண்டு வர வேண்டும், அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த முறையில் கொண்டு வருவீங்க ஆண்டவரே என்ன சொல்றாரு? நீங்களோ நானும். ஒருத்தர்கிட்ட போய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயேசுவை பத்தி சொல்லும் போது, அதை பயன்படுத்தி அவருடைய ஆடுகளை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். பாருங்களேன், இது இது இந்த வசனங்கள் நமக்கு இருக்கும்போது எப்படி இங்கே சோர்வுக்கு இடம் கொடுக்கலாம்? சோர்வு பதில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட சொல்கிற இயேசு என் மூலமாக போய் பேச போகிறாரா இவங்களுக்கு? ஆமாம், நீ பேசுகிற பேச்சின் மூலமாக தான் இயேசு அவங்களுக்கு பேச போகிறார். பாருங்களேன், எப்படி இயேசுடைய என்ன சத்தத்தை எப்படி கேட்கும்? அவர் தான் பரலோகத்துக்கு ஏறி போயிட போகிறாரு. எபேசியருக்கு பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எபேசு உங்களுக்கு வந்து சமாதானத்தை போதித்தார்ன்றார். எப்படி கிறிஸ்து எபேசு பட்டணத்துக்கே போலி எப்படி போனார்? எங்கெங்கெல்லாம் அவர் காஸ்பிள் பிரசங்கிக்க போடப்போதோ அந்த இடத்துல அவர் வரார். அவர் வந்து அந்த மக்களோடு, அந்த பலவீனமான பிரசங்கத்தோடு அவர் பேசி அந்த ஆடுகளை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அவர்கள் வருவாங்க, அவர் நிச்சயமாக வருவாங்க. பாருங்களேன், தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம மனசில் வச்சிருக்கும் போது எப்படிங்க நமக்கு சோர்வு வர முடியும்? நீங்களும் நானும் ஒரு ட்ராக் கொடுக்குறதா, இல்லை ஒரு காஸ்பிள் மெசேஜ் ஷேர் பண்ணுறதா, இல்லை ஆண்டவரை பற்றி ஏதோ 2-3 வார்த்தைகளை சொல்லும் போது கிறிஸ்து நம்ம மூலமாக அவங்கள அழைக்கிறாராமே. நம்ம இந்த பணி வந்து நம்ம எவ்வளோ திறமையாக, எவ்வளோ அருமையாக, எவ்வளோ அழகாக சொன்னோன்றது அடிப்படையில் இல்லைங்க, நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம். என்னுடைய ஆடுகள் அது கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகள். கிறிஸ்து அதுக்காக வந்து எல்லா பணியும் செய்து முடித்து பூர்ண ரட்சிப்பை சம்பாரிச்சிட்டார். அந்த பணியை வந்து ஒரு பழிக்க செய்கிற பணியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். நம்ம எவ்வளோதான் பலவீனமாக போய் காஸ்பிளை சொல்லும் போதும் அதன் மூலமாக என் ஆடுகளை நான் கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்கன்றாரு. என்ன ஒரு அதிசயம், யோசிச்சு பாருங்களேன். நம்மளை பொறுத்து எல்லாம் இல்லை, இது எவ்வளோ ஃபவுண்டேஷன் இதுக்கு இருக்குது, எவ்வளோ பின்னணி இதுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம காஸ்பிளை சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிபந்தனைகள் எல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் காஸ்பிளை காஸ்பிளாக சொல்லு, அது என் ஆடு கேட்டு நிச்சயமாக வரும். அவங்களாம் வரமாட்டாங்க பாஸ்டர், இல்லை என் ஆடு வரும். காஸ்பிளை காஸ்பிளாக சொல்லு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் மாற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு பிரியமான விதத்தில் பேச வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய விதத்தில் சுத்த காஸ்பிளை சொல்லும்போது என் ஆடுகள் வரும், அவர்களை நான் கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு போன தேவன் பரலோகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தோடு, நான் என் சபையை கட்டுவேன், என் ஆடுகளை கொண்டு வர வேண்டும், அவர்களுக்காக எல்லாத்தையும் முடித்து பரலோகத்தில் இருக்கிற இந்த வேலை எப்படிங்க தோக்க முடியும்? இந்த வேலையில் நாம் எந்த முயற்சியாவது ஒரு சின்னதாக ஒரு கை கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த முயற்சி எப்படி இங்கே தோல்வி அடைய முடியும்? ஆகவே சுவிசேஷ பணியில் நமக்கு சோர்வு வரக்கூடியாதுன்னா முதலாவது உறுதி என்ன இருக்கணும் தெரியுமா? சுவிசேஷ பணியில் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக இறுதியாக வெற்றி அடையும் என்ற வைராக்கியம் நமக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், அந்த வைராக்கியம் ஏன் இல்லை? ஒருவேளை இப்போ திருப்பியும் நீங்கள் கேட்கலாம், சோர்பின் ராட்சஸ நம்மளை விடவே மாட்டான் பாஸ்டர். ஒருவேளை அவங்க கிறிஸ்துவுடைய ஆடா இல்லைனா, ஒருவேளை அவங்க காஸ்பிளை கேட்கலனா, அந்த முயற்சியெல்லாம் வீணு தானே? கொஞ்சம் கூட வீண் இல்லை தெரியுமா? காஸ்பிளை கேட்கலனா நோ யூஸ் இல்லை தானே அந்த பணி? கொஞ்சம் கூட வீண் இல்லை. அதனால தான் என்னுடைய தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? எல்லா காஸ்பிள் முயற்சியும் அந்த மக்கள் கேட்குறாங்களோ கேட்கலையோ அதனோட வெற்றி தேவனை பிரியப்படுத்துறதுல இருக்கே தவிர அந்த மக்கள் வர்றதுலையோ வராதுலையோ இல்லை. பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம், அந்த சத்தியம் ரொம்ப அருமையான சத்தியம். சுவிசேஷ பணி வெற்றி, இது இது இருந்தால் நமக்கு அந்த சோர்வு பல நேரங்களில் எடுத்துப்படும் போ முடியும். பாருங்களேன், அந்த மக்கள் வர்றதுலையோ வராததுலையோ இல்லை, நம்ம இயேசு என்ன செய்தார், இயேசு யாருன்னு அறிவிக்கிற அந்த செய்தி தேவனுக்கு மகா பெரிய பிரியத்தை ஏற்படுத்துதான். பாருங்களேன், ஒரு வாட்டி கொரிந்தியர் 2:2 படிங்களேன். 2 கொரிந்தியர் 2:2 உங்களுக்கு தெரியுமா, பவுலுக்கு ஒரு வாட்டி பெரிய சோர்வு வந்துருச்சு. வெரி டிஸ்கரேஜ்ட் பவுல். எந்த அளவுக்கு சோர்வு வந்துருச்சுன்னா, ஐயோ காஸ்பல் வேலையை செய்யாம போயிடலாம்னு நினைச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா, பவுலுக்கு அந்த ராட்சசம் பிடிச்சுக்கிட்டு ஏன் அவருக்கு அந்த பாரம்னா, கொரிந்துக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு, முதல் ஒன்று கொரிந்தியர் எழுதி அனுப்பினாரு, அந்த சபையை இவ்வளோ கஷ்டப்பட்டு நேசிச்சு கட்டினாரு. ஆனால் வெறும் பிரிவினை, சண்டை, பொறாம, வேசித்தனம், இதெல்லாம் சபையா அப்படின்ற அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அங்கே சண்டை, கள்ள போதகர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பவுலையே கேள்வி கேட்கறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைந்து போன உடனே அதில் ரொம்ப சோர்வடைஞ்சு பவுல் அந்த சபைக்கு என்ன செய்யறதுன்ற பாரத்தோடு இந்த வசனத்தை எழுதுறாரு. 12வது வசனத்தை படிங்களா, 2:12, 2 Corinthians 2:12.
மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு மக்கதனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன்.
என்ன ஒரு ஆச்சரியம், சுவிசேஷ தோல்வினா இதை விட இருக்க முடியுமா? த்ரோவா பட்டணத்துக்கு காஸ்பல் பிரீச் பண்ண வந்தாராம். அங்க காஸ்பல் பிரீச் பண்றதுக்கு ஒரு டோரோ ஓபன் ஆச்சான். ஆனா நான் மனசு ரொம்ப சோர்ந்து இருந்ததுனால காஸ்பல் பிரீச் பண்ணாம போயிட்டேன்ற. ஏன், என்ன யூஸ் காஸ்பல் பிரீச் பண்ணி? இவ்வளவு முயற்சி எடுத்து, இவ்வளவு உழைச்சி காஸ்பல பிரீச் பண்ணி ஒரு சபையை கட்டுறோம். ஆனா அந்த சபையருடைய அழகு பார்த்தா கொரிந்தியர் சபை மாதிரி இருக்கு. எத்தனையோ சபைகளை அவங்க பாஸ்டர்ஸ்களை சோர்பாக்கிறோம். உங்களை நான் சொல்லல, எத்தனையோ சபைகள் பாஸ்டர்ஸ் சோர்பாக்கிறோம். அந்த மாதிரி சோர்வடைஞ்ச பாஸ்டராக இவர் என்ன யூஸ், இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ பிரசங்கம் பண்ணி இவங்க வாழ்க்கை பாரு, இதுக்காக நம்ம இவ்வளோ உயிரை விட்டு உழைக்கிறோன்னு பவுல் மனம் உடைஞ்சு போயிட்டார். என்ன யூஸ் காஸ்பிளை ப்ரீச் பண்ணி? த்ரோவா பட்டணத்தில் எல்லாம் கேட்குறாங்க காஸ்பிளை சொல்லுங்கன்னு, சே அப்படின்னு இனிமேல் நான் பேச மாட்டேன் போங்கன்னு போயிட்டாரான் பவுல். எவ்வளோ பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் பவுலுக்கு இருந்திருக்கும் பாருங்க. ஏன் இந்த சபை இப்படி ஆயிடுச்சே, தீத்து வரணும், தீ ஒன்று குறைந்திய லெட்டரை கொடுத்து அனுப்புறாரு, தீத்து வந்து அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க திருந்துனாங்களா, கேட்டுக்கிட்டாங்களா இல்லையான்னு பவுலுக்கு தெரியல. தீத்து வரலையே, வராத போது என்னென்னவோ நினச்சிட்டாரு அவர். சோர்படைஞ்சு மனசு உடஞ்சி போயிட்டார். இன்னுமே என்னையா பிரயோஜனம், என்ன யூஸுன்னு போகும்போது. ஆனால் 14வது வசனத்துக்குள்ள அவருக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், ஏதோ ஒன்று செஞ்சு அவர் ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அந்த வசன சத்தியத்தை அங்கே தான் சொல்றாரு பாருங்களேன். 14வது வசனம் படிங்க.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
என்ன ஒரு அதிசயம். முதலாவது பவுல் என்ன சொல்றாரு, எனக்கு இப்ப சோர்வு இல்லை, நான் உற்சாகமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா, கிறிஸ்துவுக்குள்ள எங்களை எப்போ வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், வெற்றி சிறக்க பண்ணுறார். ஒரு வெற்றி சிறக்கிறன்ற வார்த்தை வந்து அந்த ரோம் காலத்தில் ஒரு போரில் ஒரு ரோம் ஜென்ரல் வென்றுட்டார்னா ஒரு பெரிய ஊர்வலமே போகும். அந்த ஊர்வலத்தில் முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணுவோம், தூபம் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு அருமையான சென்ட்டு. அந்த சென்ட்டு போகும்போது ஊரெல்லாம் அந்த சென்ட்டு பரவும் போது, ஓ ஏதோ ஒரு வெற்றி நியூஸ் அப்படின்னு அந்த சென்ட் ஊரெல்லாம் பரவும். அதுக்கப்புறம் அந்த பிடிச்சவங்க கொள்ளை எல்லாம் அப்படியே லைனாக போவாங்க. இவர் வெற்றி சிறந்தவர், அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதே பெரிய பாக்கியம், வெற்றி சிறந்தவர். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு பவுல், நான் யார் கூட இருக்கிறேன் தெரியுமா, எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. அவர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் வெற்றி சிறக்க வைக்கிறவர். அவரை ஃபாலோ பண்ணும்போது அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா? எந்த பணி செஞ்சாலும் வெற்றி தான் நமக்கு வரும். ஏன், தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை.
ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம்.
யோசிச்சு பாருங்க 15வது வசனத்தை. ரட்சிக்கப்படுகிறவர்களா, ரட்சிக்க கெட்டு போகிறவர்களா யாராவது இருக்கட்டும், அவங்களுக்கு காஸ்பிளை பத்தி நாங்க ப்ரீச் பண்ணும் போது எங்க காஸ்பிள் மெசேஜ், நாங்கள் காஸ்பிளை ப்ரீச் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், மோர்ந்து பார்க்குறாராம். எந்த இடத்துல இயேசு யார், அவர் என்ன செய்தாருன்னு ப்ரீச் நீட்டாக பண்ணும்போது கடவுளுக்கு சுகந்த வாசனையாக அது இருக்கிறோம். ஆனால் மக்கள் கேட்கலையே, ஸோ வாட், மக்கள் அதை ஏற்றுக்கலையே, ரிஜெக்ட் பண்ண, அதனால என்ன, கடவுள் ஆ என் மகனை பற்றி ப்ரீச் பண்ணிங்க, என் மகனுடைய பாடுகளை, அவனுடைய அவர்னால் வருகிற ஆசீர்வாதங்களை ப்ரீச் பண்ணிங்க, ஐ எம் வெரி ஹாப்பி. சுகர்ந்த வாசனையாக கடவுளுக்கு இருக்குதா, அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரீச்சருக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை நான் ஒரு இயேசுவை பற்றி பிரசங்கம் பட்டு கீழே போகிறேன் அவருடைய பாடுகள்லாம் சொல்லிட்டு, நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ பிரசங்கம் எடுத்தாரு. ஆனால் நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணது கடவுளுடைய வாசனைக்கு போய் அவர் ஆஹாஹா என்ன அருமையாக இருந்துச்சுன்னு கடவுளை சந்தோஷப்படுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? பரலோகத்தில் பரலோக தேவ தூதர்கள்லாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செஞ்சேன்னு தேவ தூதர்கள்லாம் என்று நினைச்சு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்க, அப்படியே கைத்தட்டுவாங்க. என்ன ப்ரீச்சிங்! யெகோவா தேவனையே சந்தோஷப்படுத்தின பிரசங்கியே, நீ வாழ்க அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன். என்ன ஒரு குளோரியஸ்! யாருமே கேட்கலையே, சோ வாட்! கடவுளுக்கு அது சுகந்த வாசனையா இருந்துச்சான். பரலோகமே பிரியப்பட்டதான் அந்த பிரசங்கத்துல. அதனால மக்களுடைய முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. இயேசு யாரு, இயேசு என்ன செய்தாருன்னு சொல்லும் போது அது பரலோகத்துல பிரிய வாசனை ஏற்படுதான். ஆனா அவங்க ரட்சிக்கப்படாம ஒருவேளை நரகத்துக்கு போனாங்கன்னா அப்ப கூட கடவுள் பிரியப்படுறாரு. ஏன்? பிரசங்கம், இயேசுடைய சுவிசேஷ பிரசங்கம் அவருடைய கிருபைய மகிமைப்படுத்துது, இல்லைன்னா அவருடைய நீதிய உக்கரத்தை மகிமைப்படுத்துது. இந்த மக்களுக்கு அவருடைய உக்கரத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அது மரண வாசனை ஆனதுனால அது கடவுளுக்கு பிரியம். யோசிச்சு பாருங்க, காஸ்பல் வேலையை நம்ம செய்யும் போது அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, ஆனாலும் அது வெற்றி சிறந்த வேலை இல்லை, அது பரலோகத்தையே பிரியப்படுத்துகிற வேலை. பரலோகத்தையே பிரியம் கேட்கலனாலும் பரவாயில்ல, அது பரலோகத்தையே பிரியப்படுத்துகிற வேலை. ஆகவே இந்த மூன்று காரியங்கள், இந்த மூன்று வசனங்கள் நான் உங்களுக்கு கேட்குறேன், இதை நம்ம மனசில் காண்டி நல்லா ஊற போட்டு, இயேசு இந்த நேரத்தில் என்ன செய்துக்கிட்டு இருக்கார்? சகல வல்லமை உள்ள தேவன் தன் சபையை கட்டுகிற பணியில் இருக்கிறார். இயேசு இந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? தன் இவ்வளோ பெரிய மீட்பை சம்பாதிச்சு பாடுபட்ட ஆட்டுகளை கூப்பிடுற சேர்க்கிற பணியில் இருக்கிறார். அந்த பணிக்கு நாம் கை கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டோம், ஒரு பச்சை தண்ணியை கொடுத்தோன்னா எப்படிங்க அது தோல்வி அடைய முடியும்? ஒவ்வொரு சிறிதான பெரிதான எந்த சுவிசேஷ முயற்சியும் நிச்சயமாக இறுதியில் வெற்றி அடையோன்ற வைராக்கியம் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கல. கேட்கலனாலும் அது கடவுளுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறதாமே. இந்த சத்தியங்கள் நம்ம மனசில் நிரம்பும் போது சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற சோர்வின் விஷம் நம்மளை விட்டு நீங்காதா? யோசிச்சு பாருங்கள், ஏன் சோம்பலாக இருக்கணும்? உலகத்தில் என்னென்னவோ செய்கிறோம். நம்ம அதில் சொல்லிக்கிட்டு இருந்த 9-10 வருஷமாக ஒரு கம்பெனிக்காக உழைச்சேன். பெட்டி கடை மாதிரி இருந்துச்சு, நைட் அண்ட் டேவாக உழைச்சி அது பெரிய கம்பெனி ஆகும்படிக்கு உழைச்சேன். 10 வருஷம் உயர்ச்சி, நைட் அண்ட் டே, தூக்க கூட இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பிச்சாங்க, வெளியில் வேலை விட்டு போனோன்னோட வெளியில் வந்தேன். ஒரு இதான் இல்லை, இவ்வளோ உழைச்சமே என்ன யூஸ், தோல்வியாச்சு எல்லாமே. 10 வருஷம் உழைப்பியாள். ஆனால் இயேசுக்கு நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களில் எவ்வளோ முயற்சிகள் போடுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், ஓடுறோம், கீடுறோம், கடைசியில் வெற்றியாக வரமா வராதா நமக்கு தெரியாது. என்ன இந்த உலகத்தோடு முடிய போகுது? நித்திய வெற்றியான ஒரு பணிக்கு, நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பணிங்க காஸ்பல் பணி. அவருடைய பணிக்காக, அவர் ராஜ்யத்துக்காக ஒரு காரியத்தை செஞ்சிட்டோன்னா போதும், அது நிச்சயமாக தோல்வி அடையாதாமே. ஒரு பச்சை தண்ணி கொடுத்தாலும் தோல்வி அடையாதாமே. எப்படிங்க சோர்வு வரணும் காஸ்பல் வேலையில்? யோசிச்சு பாருங்கள். முதலாவது அது சோர்வு வராதபடிக்கு அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவதாக சுவிசேஷ பணியில் ரெண்டாவது இன்ஜெக்ஷன் என்னன்னா, சுவிசேஷ பணியினுடைய தன்மை, ஒரு நீண்ட கால தன்மை உள்ள பணி என்ற யதார்த்தத்தை நம்ம உணரணும். ரியலிசம், நம்ம ரியாலிட்டிலே இருக்கிறது இல்லை. ஒரு பையன் வந்து அவன் பயாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணானா, அவனுக்கு வந்து மாங்காய் மரம் இவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாங்காய் மரம் இந்த கொட்டையிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு மாங்காய் மரம் பார்க்கணும்னு ஆசை, ஒரு கொட்டையை வாங்கிட்டு போய் அவங்க தோட்டத்தில் நட்டு மண்டே நட்டான். சாயந்தரம் வந்து பார்த்தான், ஒன்றுமே இருக்கல. திருப்பி டியூஸ்டே வந்தான், காலைல வந்தான், மத்தியானம் வந்தான், வந்து வந்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஒரு வாரம் பொறுமையாக இருந்தான். அடுத்த வாரம் வந்து நோண்டி பார்த்து பார்த்தா அந்த கொட்டை அப்படியே இருக்குது. என்னையா, மாங்காய் மரமே வராது, வேஸ்ட் அப்படின்னு அவன் நினச்சிட்டு அதை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பையன் கதை பார்த்தா வேடிக்கையை தான் இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் சுவிசேஷ பணியில் அந்த வேடிக்கையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது ஒருத்தர் காஸ்பில் சொல்லியிருந்தோம், ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம், சொன்ன உடனே என்ன பண்ணோம், அங்கே உடனே நம்ம காலில் விழுந்து, ஐயா அவங்க சபைக்கு வழி என்ன சொல்லுங்கள், நான் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம காலில் விழுந்துடணும், அவ்வளோதான். அவங்க அப்படி விழுவலைன்னா யாரும் கேட்கறது இல்லைங்க. இன்னும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க, ரியலிசம் புரிஞ்சுக்கங்க. சுவிசேஷ பணி வந்து இட்ஸ் எ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், நீண்ட கால பணி. வேதம் அதுக்கு பயன்படுத்துகிற முக்கியமான ஓமானம் என்ன தெரியுமா? ஒரு இமேஜரி, விதைக்கிறது அறுக்கிறது. கிராமங்கள் நமக்கு தெரியாது, சில பேர் கிராமங்களுக்கு போயிருக்கலாம், அவங்கள கேட்டு பாருங்க. விதைக்கிறது அறுக்கிறது, விதைக்காம அறுக்க முடியுமா? அது விதைச்சி நாளைக்கே அறுத்துருவாங்களா? விதைச்சி அந்த காத்து ஃபர்டிலைஸ் பண்ணி தண்ணி பாய்ச்சி எவ்வளோ பொறுமையா காத்து இருந்தா தான் அறுப்பே வரும். அதான் சுவிசேஷ வேலை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்களேன். ஒன்னே நமக்கு சோர் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவுடைய வாக்கு தத்தங்கள் தெரியறதில்லை, இது நிச்சயமா வெற்றி அடையும்னு புரியறதில்லை. ரெண்டாவது பொறுமை இல்லை. உண்மைதானே? பொறுமை இருக்கிறதுல, பொறுமையா காஸ்பல திருப்பி 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 விதைக்கிற பணியில நம்ம ஈடுபடுறது இல்லை. ஏன்? உடனே இன்ஸ்டன்ட் ஜெனரேஷன் இல்லையா, நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் பட்டன் அமுத்துனா வந்துடணும் எல்லாம். அதே மாதிரி பட்டன் அமுத்துனா 10 பேர் வந்துடணும் சர்ச்சுக்கு, அவன் ஒருபோதும் வேலை செய்யாது. யோசிச்சு பாருங்க, இதுதான் நமக்கு சுவிசேஷ பணி, ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். 1 கொரிந்தியர் 3 படிங்களா, 1 கொரிந்தியர் 3:6 பவுல் வந்து இந்த கொரிந்தியர் எல்லாம் ஃபேன்ஸு, நான் பவுலுடைய ஃபேன், நான் அப்போலோடைய ஃபேன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களை திருத்தும் படிக்க இந்த வசனங்களை எழுதுறாரு.
தேவனே விளைய செய்தார்.
ஓகே,
அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்.
நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும். நான் நட்டேன். இதனோட பிரதான போதனை வந்து டீச்சர்ஸ் மேல நீங்க சார்ந்து இருக்க கூடாது, கடவுள் தான் வெற்றி கொடுக்கிறேன்றது. ஆனா பவுலிங் என்ன சொல்றாரு, நான் நட்டேன் அப்படின்னா என்ன? சுவிசேஷ வேலை ஒரு நாள்ல செய்யற வேலை இல்லப்பா. பவுல் அதை நட்டன்றது எத்தனை நாள் நட்டாரு? 12 மாசம் வேலை செஞ்சார். காஸ்பல் கொரிந்துக்கு போய் 12 மாசம் அங்க இருந்த அந்த சபையை கட்டி எடுத்து 18 மாசம் ஆச்சு. மேலும் நடுகிறவன் அவன் அவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். இங்க அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? வெற்றிகரமான காஸ்பல் ஒர்க் இட்ஸ் எ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், நீண்ட கால பணி. அதுல நடனும் தண்ணி பாய்ச்சிற வேலை. அப்போல தண்ணி பாய்ச்சினா சொல்லிட்டு திருப்பி சொல்லி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு மின்னுமா சொல்லி இன்னும் சில வாக்கு தத்தங்களை சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலை, அப்புறம் தான் அறுப்பு வரும். காஸ்பல் வேலை அப்படிங்க பொறுமையா நாம் செய்ய கத்துக்கணும். இன்னொன்னு யோவான் 4 படிங்களா, யோவான் 4:37 வசனத்தை படிங்களா, 37-38 யோவான் 4. இது சமாரியா ஊர்ல, சமாரியா பெண்ணு போய் இயேசு ஒரு காரியங்களை சொன்ன பிறகு அந்த பெண்ணு போய் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டின்னு வந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே, நீங்க தான் உலகத்தின் ரட்சகர் நம்புறோம்ட்டாங்க. அது எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் நம்பிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் அதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்களேன். 38
விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார்.
பாருங்களேன் ஆண்டவரே, இது என்னதான் இந்த போதகம் சொன்னாலும் ஒருத்தர் நடனும் தண்ணி பாய்ச்சணும், இன்னொருத்தர் அதை அறுக்கணும். இப்போ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே, அது பெருமை பாராட்டாதீங்க. இதை நட்டவங்க வேறவங்க, மற்றவங்க நட்டதுனால இன்னைக்கு நீங்கள் அதை அறுக்குறீங்க. மற்றவங்க யாரோ நட்டிருக்காங்க, யாரோ தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க, அதனோட அறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு வருகிறது. யாரோ ஒருத்தர் நடனும். ஆகவே சகோதர சகோதரிகளே, கிரேட் கமிஷன் சர்ச்சாக சுவிசேஷ பணி ஒரு நீண்ட கால நட வேண்டிய, தண்ணி பாய்ச்ச வேண்டிய ஒரு பணி. அதெல்லாம் நடாம தண்ணி பாய்ச்சாம அறுப்பு வரவும் வராது. ஆனா நட்டோனா தண்ணி பாய்ச்சணும்னா இயற்கையின் கோட்பாடும் சரி, தேவராஜ்யத்தின் கோட்பாடும் என்ன, நட்டா நிச்சயமா அறுப்போம் இல்லையா? நட்டா நிச்சயமா அறுப்போம். ஆனா நடுற வேலையை செய்யறதுல, தண்ணி பாய்ச்சற வேலையை செய்யறதுல, ஆனா நமக்கு என்ன வேணும், அறுப்பு வேணும். அது ஒருபோதும் நடக்காது. இந்த சபையில 2016 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் தான் இருந்தாங்க. மித்த பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் நான் பண்ணணும். நான் சொல்றேன், ஆண்டவர் சாட்சி, இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னா அன்னைக்கும் அப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன், ஏன்னா ரெண்டு பேர் தான்ங்கிறாங்க சபை வளரணும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன். 15-16 வருஷம் விதைச்சு தான் ஆண்டவர் அறுப்பு கொடுப்பார். ஒரு நாளில் நடக்கிற வேலையே கிடையாது. இன்னைக்கு நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எத்தனை காலம்னா நான் செத்த பிறகும் அறுப்பு வரலாம், நம்ம அது பார்க்கறதுக்கு கூட இருக்க முடியாமல் இருக்கலாம். பாருங்களேன் அந்த பணியை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம நடுற வேலையை நம்ம செய்யறதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நட்டா அறுப்பு வரும். ஒருவேளை அந்த அறுப்பா இருக்கிறது நம்மளா இருக்க முடியாது, வேற யாரும் அறுத்துக்கலாம். ஒருவேளை காஸ்பல ஒருத்தருக்கு போய் சொல்றோம், உங்க ரிலேட்டிவ் சொல்றீங்க, உங்க பக்கத்து சொல்றீங்க, அவங்க சபைக்கு வரேன்னு சொல்றாங்க, வர்றது இல்லை, ஆனா அவங்க அக்கறையோடு சொல்றீங்க, காஸ்பல சொல்றீங்க, சத்தியத்தை சொல்றீங்க. ஒருவேளை சொல்லிட்டு கொஞ்சம் வருஷங்கள் போகலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து சொல்லலாம், அப்போது எனக்கு வந்து சொன்னாங்களே, அப்போது வந்து நான் கேட்டுக்கலையே, கேட்டுக்காம போதே வாழ்க்கை இன்னமும் மோசமாக போச்சு, இப்போ இவரும் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை கேட்டுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே வரலாம். ஆனால் அவங்க அந்த ரட்சிப்புக்கு வந்ததுக்கு பிரதான காரணம், முதல் காரணம் யார்? நீங்கள் நட்ட வேலை தான். புரியுதுங்களா? நீங்கள் நட்ட வேலை தான் அவங்கள அந்த காலத்துக்குள்ள 10 வருஷத்துக்கு அப்புறம் ரட்சிப்புக்கு கொண்டு வந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அவன் தன் தன் கூலி வேலைக்கு தகுந்த பலனை அனுபவிப்பான். நீங்க நட்டதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஒருவேளை அதை அறுக்கிறவங்களா நீங்களா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் நட்டுக்கிட்டு இருக்கேன், இது எத்தனை நான் செத்த பிறகு எத்தனை பேர் இதை அறுப்பாங்களோ தெரியல, ஆனா என்னுடைய பணிக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். நட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதாங்க ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, வரல அவங்க வரல இவங்க கேட்கல சபை வளரல, அது நம்ம வேலையே இல்லை. ஆண்டவர் கொடுக்கறது அறுப்பு, ஆண்டவர் கொடுக்கறது வளர்ச்சி. நம்ம வேலை நடுற வேலை, அது நீண்ட கால வேலை, ஒரு நாளில் நடக்கிற வேலை இல்லையே. 5 ஸ்டெப்ஸ் இதை செஞ்சிட்டோம், வரல முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஒவ்வொரு உண்மையான ஞானமான மிஷினரியும் பாஸ்டரும் வருஷ கணக்கில் உழைப்பான். யாரும் வரலனாலும் உழைப்பாங்க. அந்த மனநிலைமை நமக்கு இருக்கா? நடாமல் ஒன்றும் நடக்காதுங்க. ஆகவே பவுல் இதில் சொல்கிறத பாருங்களேன், நான் முயற்சிகளை போட்டேன், அதை விளைவு வரணும். நம்ம சில பேர் காஸ்பலை ப்ரீச் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை விதைக்க விதைக்க விதைக்கத்தான் அறுத்துருக்கிறார், விதைக்கத்தான் அழைத்திருக்கிறார். பாருங்களேன் பவுல் சொன்ன மாதிரி, அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்க கூலியை பெறுவான். என்ன வேலையை நம்ம செஞ்சோமோ அதுக்கு ஆண்டவர் கூலியை கொடுப்பார். நம்ம விசுவாசத்தில் நடக்க பார்க்கணும். நம்ம நடுற காரியங்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக விதை இருந்தால் அது வளரும். நட்டோம்னா அதுக்கு கனி கொடுக்கும், டைம் எடுக்கும் அது. பட் ஆனால் நட்டுட்டோம், அதுக்கு கனி வரும். ஒருவேளை அது கனியை பார்க்கறதுக்கு நான் இருக்காமல் இருக்கலாம் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிற மரங்கள்லாம் அது நட்டவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை, அவங்க நட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தாங்க நடுற வேலையை நம்ம அழைச்சிருக்கிறார். சுவிசேஷ பணி விதை, அது வேலை செய்யாமல் பார்க்காது. அதனால தான் சண்டே ஸ்கூலில் பண்ணுற டீச்சர்ஸ் நீங்கள் ஒருபோதும் சோர்வாக வேண்டியதில்லை. இன்னைக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு கிளாஸும் யூ ஆர் சோவிங், நட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது நிச்சயமாக பலன் அளிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது, பைபிள் எவ்வளோ சொல்லியும் திருந்த மாட்டேன்னு நிறுத்திடாதீங்க. உட்காந்து சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. நீங்கள் நட்டுக்கிட்டு இருக்கீங்க, நட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது என்றைக்கு வருமோ பலன் தெரியாது. உங்கள் வேலை நட வேண்டிய வேலை, ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ரெகுலராக குடும்ப ஜபத்தை நடத்த ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுங்க, நிச்சயமாக அது வரும். மெம்பர்ஸாக மற்றவங்களுக்கு உங்கள் சொந்தக்காருக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லி அது நிறுத்திடாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, அதுக்கு அறுப்பு வரும். நட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம வேலை, அதுக்கு நிச்சயமா அறுப்பு வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்யும் போது அதுக்கு நிச்சயமா அறுப்பு வரும். காஸ்பல் வித்து வீணாய் போகாது. ஆகவே முதல் இன்ஜெக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? சுவிசேஷத்தின் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக இறுதியாக வெற்றி அடையும். ஒவ்வொரு முயற்சியும் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிச்சயமாக வெற்றி அடையும். நாம் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி காஸ்பல் எப்படி சொல்லணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா, கரெக்டாக ஆர்டராக சொல்லணும்னு எழுத சொன்னேன், அந்த முயற்சி உங்கள் மனசில் தொடர்ந்து இயேசுவின் கண்களாக உலகத்தை பார்க்கணுன்ற முயற்சி. சில பேருக்கு போய் என்ன உளறி கொட்டினாலும் பரவாயில்ல, ஒரு தடவை இப்படியே சொல்கிறீங்க, அடுத்த தடவை இன்னொரு பெட்டராக சொல்கிறீங்க, இன்னொரு பெட்டர், அந்த ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமான வெற்றி உண்டு. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணா, எல்லா முயற்சிகளும் வீணாக போகப்போது நம்ம மண்ணோடு மண்ணா, ஆனால் நித்திய வெற்றி வித்திய அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. மூணாவதாக, இப்படி அறிந்த நாம் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கிறதே, அது நீண்ட கால பணியாக இருக்கிறதே, அது விதைக்கணும் விதைக்கணும் அப்புறம் தான் அறுக்க முடியுமா அறிஞ்ச நாம் ஒரு அசைக்க முடியாத வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இந்த பணியை நான் விட்டு விடாமல் தொடர்ந்து சோர்வில்லாமல் செய்வேன் என்ற வைராக்கியம் இருக்கணும் இல்லைங்களா. நிச்சயமா வெற்றி வரும், அது நீண்ட காலம் செய்யணும். அப்படின்னு இருக்கும்போது அசைக்க முடியாத ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும். இதை நான் விட்டு விடாமல் தொடர்ந்து சோர்படையாமல் செய்வேன். கலாத்தியர் 6:6 படிங்களா.
திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
சரி, நான் 9வது வசனம் படிங்க.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்னங்க நன்மை செய்யுது? அது அடுத்த வசனம் சொல்லுது, நமக்கு சந்தர்ப்பம் இருக்கும் போது நன்மை செய்யணும். சந்தர்ப்பம் இருக்கும் போது செய்கிற நன்மை என்ன? இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை காஸ்பிள சொல்றதுதான். அந்த நன்மை செய்யறதுல நாம் சோர்ந்து போக கூடாதுன்ற அதான் அது கட்டளை. சோர்ந்து போனா என்ன அர்த்தம்? ஐயோ யார் செய்யறாங்க, யாரும் கேட்கறவங்க இல்லை அப்படின்னு நீங்க சோர்வில் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க பாவம் செய்றீங்க, பரிசுத்தாவிய துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கட்டளை, அது கட்டளையை மீறுறது தான் பாவம். நன்மை செய்யறதில் நீ சோர்ந்து போகாதேன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆனா நம்ம சோர்ந்து போனோம்னா அது பாவம். அவர் என்ன சொல்றாரு? அது சோர்வு. நன்மை செய்யறதுல அதோட ஊக்கத்தை உற்றாத, அதனோட ஆர்வத்தை உற்றாத, செயலற்றவன் ஆயிராத. ஏன்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஒரு வாக்கு தத்துவம் சொல்றாரு பாருங்களேன், என்ன நடக்கும்? ஏற்ற காலத்தில் அறுப்போம். வாக்கு தத்துவம் கட்டளை என்ன? சோர்ந்து போகாத, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அதுல ஒரு நிபந்தனையும் இருக்கு. நீ ஒரு முட்டாள்தனமான வேலையில் ஈடுபடல, நீ தளர்ந்து, அதுல ஒரு நிபந்தனை என்னவா? கட்டளை வந்து சோர்ந்து போக கூடாது. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் கண்டிஷன், நீ தளர்ந்துனா என்ன? சோர்ந்து போய், சோர்ந்து போய் தளர்ந்துனா செயலற்றவர்களா ஆயிருது. ஐயோ எந்த அளவுக்கு சோர்வு, ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் ஒன்னே செய்ய மாட்டேன். செயலற்றவன ஆகாமல் இருந்தா நீ தொடர்ந்து ஊக்கத்தோடு செயலுள்ளவனாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா, முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தா, விதைச்சுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஏற்ற தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறார், ஏற்ற காலத்தில் அறுப்பாய். ஏற்ற காலத்தில் அறுப்பாய். சோர்வு வரும் எவ்வளவு காலம்னு ஆனா நட்டுக்கிட்டே இருக்கணும். ஏற்ற காலத்தில் அறுப்பாய். தளர்ந்து செயலற்றவனா நீ போகாம இருந்தா சோர்ந்து போக கூடாது. சோர்வுக்கு இடம் கொடுத்து செயலற்றவனா மாகாரம் இருந்தீன்னா, தொடர்ந்து செயல் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தா ஏற்ற காலத்தில் நீ அறுப்பாய். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு ப்ராமிஸ் கடவுள் சொல்லியிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அறுப்பா. நம்முடைய சுவிசேஷ முயற்சி ஆர்வத்தை குறைக்காம தொடர்ந்து நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எப்படிங்க பாஸ்டர் ஆர்வம் எனக்கு போயிருதே, சோர்வு எனக்கு வந்துருதே, எஞ்சி இருக்கிற பாவத்துல நான் இருக்கிறேன்னு? இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 Corinthians 15:58 பவுல் வந்து உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியின் மூலமாக நமக்கு பெரிய பலன் இருக்கிறது. 58:15 1 Corinthians 58 நான் படிக்கிறேன். ஆகையால், ஆகையால்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வல்லம உனக்குள்ள பாயுதப்பா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயா இராதென்று அறிந்து நீங்கள் எப்படி இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாயும், உறுதிப்பட்டு ஸ்டெட்ஃபாஸ்ட். அடோனா அடோ, வேணா உட கேட்க மாட்டேன் நான். எத்தனையோ விஷயங்களை அடம் பிடிக்கிறீங்க இல்லையா, எத்தனையோ உங்களுக்கு அடோனா அடோ கே, இதுல அடம் பிடிச்சிருங்களேன், கேட்கவே மாட்டேன். நான் காஸ்பிள சொல்லிட்டு தான் இருப்பேன். உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்கள், உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களுமாய், அசையவே மாட்டேங்க. இதுல நிச்சயமா இப்படித்தான் பிடிச்சுக்கிட்டு இருப்பேன், நம்பிக்கிட்டே இருப்பேன். உறுதிப்பட்டவர்கள அசையாதவர்களையும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிய பெறுகிறவர்களா இருப்பீர்களாக. ஜாஸ்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னுமா இதுதான் ஆரம்பம், இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாயும் மாறவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய். ஏன் அப்படி இருக்க சொல்றாரு அவரு? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்ன ஆகாது, விருதாகாது. நீ படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் வீணாய் போவாது. அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொன்றுக்கும் அறுப்பு வரும், ஒவ்வொன்றுக்கும் பலன் வரும் அப்பா. இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கும் போது சந்தோஷத்தோடு அறுக்கிற நாள் வரும் அப்பா. அதனால விதைச்சுக்கிட்டது விதைச்சுக்கிட்டது முயற்சி எடுத்துக்கிட்டே இரு. அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன சொல்றேன், சுவிசேஷ வேலை நிச்சயமா வெற்றி அடையும்னு தெரிஞ்ச வாக்கு தத்தங்களை அறிந்த நாம், அது நீண்ட காலம் செய்ய வேண்டிய ஒரு பணியின் அறிந்த நாம், அசையாத உறுதிப்பட்ட உறுதி நம் மனசுக்குள்ள இருக்கணும். இதை விடவே மாட்டேன், இதை விடவே மாட்டேன். ஏன், கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் விருதாய் போவாது. நாம் தளர்ந்து போவாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம், அறுப்போம். ஆகவே இத்தோடு நம்ம முடிக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த மாற்று மருந்து உங்க மனசுல எந்த சோர்வுல உட்கார்ந்திருந்தாலும் சரி, இதை காண்டி நீங்க சிந்திச்சு இதை யோசிச்சு ஆழமா உங்க மனசுல திருப்பி தியானம் பண்ணீங்கன்னா எல்லா விஷமான சோர்வு, யார் கேட்க போறாங்க, யார் வரப்போறாங்க, இவங்க திருந்த போறதில்ல அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கதை விட்டுட்டு இந்த உறுதி காண்டி இந்த வாக்கு தத்தங்கள் இதை பாசிட்டிவா நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷத்துக்கு விரோதமா வேலை செஞ்சு ஊக்கம் எழும்பும். இத்தனை நாள் அசையாத உட்காந்துக்கிட்டு இருக்கிற கல்லு மாதிரி இருந்த நாம் ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வம் கிளம்பும். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யட்டும். எப்பொழுதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்பல் வேலை நிச்சயமா ஒவ்வொரு முயற்சியும் படுவெற்றியை நமக்கு கொடுக்கும். ஏன்னா இயேசு தன் சபையை கட்டுவேன்ற வைராக்கியத்துல உட்காந்துருக்கார் பரலோகத்துல எல்லா அதிகாரத்தோடு. தன் ஆடுகளை நான் கொண்டு வர வேண்டும்னு சொன்ன தேவன் அதுக்காக ரத்தத்தை சிந்தி தன் மீட்புல நித்தியத்துல அந்த ஆடுகளை தனக்கு வரமா வாங்கி அதுக்காக வந்து ரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாரிச்சுட்டு போயிருக்கிறார். அதை கூப்பிடாம இருப்பாரா? அந்த பணியை நிச்சயமா ஆண்டவர் செய்வார் என்ற வைராக்கியத்தோடு நம்ம அந்த பணியில் நம்ம ஈடுபடணும். எந்த சோர்வில் இருந்தாலும் வெளியில் வரணும். ஏழு வாரங்கள் நம்ம பார்த்தது, இன்னைக்கு நீங்கள் எந்த சோர்வில் இருந்தாலும் அந்த சோர்வுலேருந்து வெளியே வந்து அந்த சுவிசேஷ பணியில் ஈடுபடுங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக கூட சில காரியங்கள் பிளான் பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஷா கூட காலையில் ஒரு ஐடியா கொடுத்தாப்புல, நம்ம காஸ்பிள் ட்ராக்கு கொடுக்கறதோ ஏதாவது ஒரு காஸ்பிள் வேலையை செய்கிறதை பற்றி ஒரு ப்ராக்டிக்கலாக மாத கணக்கில் நம்ம ஒரு பிளான் பண்ணி அப்படி செஞ்சால்தான் நம்ம செய்ய முடியும் ரெகுலராக, இல்லைங்களா? அந்த பணியில் நம்ம ஈடுபடணும். பிரசங்கம் முடிஞ்சிச்சு, சீரியஸ் முடிஞ்சிச்சு நம்ம இருக்கக்கூடாது. தொடர்ந்து இதை செய்கிறவர்களாக இருக்கணும். கடைசியாக ஆண்டவருக்குள்ள இன்னும் வராதவங்க நீங்கள் யாராவது இருந்தா, இயேசுவை நம்பாதவங்க இருந்தா, என்னங்க பிரசங்கம் இது அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். என்னங்க பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு இருக்கலாம் உங்களுக்கு. இயேசுக்குள்ள வெளியில் இருக்கிறது உங்களுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப டிஸ்கரேஜ்டு பர்சன் யார் தெரியுமா? நீங்கள் தான். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா ஏன் டிஸ்கரேஜ்டாக இருக்கிறீங்க? எப்போ பார் டிஸ்கரேஜ்மெண்ட், ஒரு சோர்வு, ஒரு டிப்ரெஷன். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, நிறைய பணம் வந்தா உள்ளுக்குள்ள ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை. நிறைய பணம் வந்தா உங்களுக்கு அப்படியே டிஸ்கரேஜ்மெண்ட் போயிடும். கல்யாணம் ஆனால் டிஸ்கரேஜ்மெண்ட் போயிடும். பெரிய கார் வாங்கினா டிஸ்கரேஜ்மெண்ட் போயிடும். அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படித்தான் உலகத்துல அதை நாடி இதை நாடி தங்க வாழ்க்கையே வீணடிச்சுக்கிறாங்க. கெட்ட குமாரன் மாதிரி தப்பான வழிகளில் போயிடுறாங்க. நீங்க ஒரு வேளை அப்படி ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்ல இங்க உட்காந்துருக்கலாம். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட், அந்த சோர்பின் ராட்சஸ் உங்க தலைமையிலையும் இருக்கிறான். உங்களை பல விதங்கள்ல இந்த வாழ்க்கையே யூஸ்லெஸ்ன்னு ஃபீல் பண்ண வைக்கலாம். எதுவும் அந்த எம்டினஸ் எடுக்காது. எது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும்? இயேசு கிட்ட மனம் திரும்பி வந்தாதான். இயேசு கிட்ட மனம் திரும்பி அவரை விசுவாசித்து அவர் நமக்காக சிலுவையில மரித்திருக்கார், உங்க பாவத்தை சுமந்திருக்கிறாரு நம்பி வரும்போது, உங்க மனசு பாவத்திலிருந்து அவர் பக்கம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் போதுதான் அந்த டிப்ரெஷன் போவோம் தெரியுமா? வேற எதுலயும் போவார். அங்க எங்க ஒரு வாரம் போய் அது கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கலாம், திருப்பி டிப்ரெஷன் தான், திருப்பி சோர்வு தான், வாழ்க்கைன்னு தான் இருப்பீங்க. பரலோகத்தின் ஆனந்தம் கொடுக்கக்கூடியது ஒரே வழி இயேசு தாங்க. அந்த ஓட்டையை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டையை மூடக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் விட்டு வந்ததுனால தான் நீங்கள் அப்படி இருக்கீங்க. திருப்பி வாங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா வீட்டுக்கு வாங்க. அப்பா வீட்டில் தான் எல்லா சந்தோஷமும் இருக்குது. அந்த கெட்டகுமாரன் பன்னி தொட்டியில் இருக்குதுன்னு சொல்லி வேசித்தனம் குடி வெறி ட்ரக்ஸ்ன்னு போனால் எங்கே போய் முடிஞ்சான் பாருங்க. அதெல்லாம் இல்லை, ஹாப்பினஸ் அப்பா வீட்டில் தான் இருக்கு. அப்பா வீட்டில் தான் ட்ரெஸ் இருக்குது, இப்போ விருந்து இருக்குது, ரிங் இருக்குது, அணைப்பு இருக்குது, அன்பு இருக்குது, எல்லா ஆட்டமும் பாட்டும் எல்லாம் அப்பா வீட்டில் தான். ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம் அங்கே தான் இருக்கு. அவர்கிட்ட வாங்கல. எத்தனை நாள் டிப்ரெஷனில் வாழ்வீங்க? எத்தனை நாள் இயேசு இல்லாமல் வாழ்வீங்க? இன்னைக்கு வரலாம், மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபி.